நம்ம யோவான் சுவிசேஷத்தை 14வது அதிகாரத்திலிருந்து நம்ம தொடர்வோம். We are continuing our series with the Gospel of John, chapter 14, verses 28 to 31. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஏற்பட்ட அந்த மரணம் வந்து கிறிஸ்தவங்களுக்குள்ள அது ஒரு இன்பமான ஒரு ஞாபகார்த்தம். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை 2000 வருஷமா கிறிஸ்தவங்க வந்து அதை ரொம்ப நினைச்சு நினைச்சு பார்த்து ஆறுதல், அநேக பேருக்கு ஆறுதல், அநேக பேருக்கு ரட்சிப்பு, அநேக பேருக்கு அநேக காரியங்கள் ஏற்பட்டது உண்டு. உலகம் வந்து அதை மிக அவமானப்படுத்தி கேவலப்படுத்துற மாதிரி அவருடைய பிறப்பையும் சரி அவருடைய மரணத்தையும் சரி ரொம்ப அவமானப்படுத்துது. ஒரு பண்டிகையா அதை பண்ணிட்டு, உலக லெவலுக்கு அதை கொண்டு வந்துட்டு ஒரு பண்டிகையா அதை பண்ணி விட்டு, இயேசு கிறிஸ்து பிறந்ததுனா என்ன கிறிஸ்துமஸ், இயேசு கிறிஸ்து மரித்ததுனா என்ன ஈஸ்டர், அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? வேற அதனுள்ள ஆழ்ந்த அர்த்தம், அதுல உள்ள கருத்து என்ன, ஆத்ம கருத்து அதுல இருக்குன்னா ஒன்னும் தெரியாது. இயேசு கிறிஸ்து பிறந்ததுன்னா அவங்களுக்கு ஞாபகம் வருதெல்லாம் கிறிஸ்துமஸ் தான், இயேசு கிறிஸ்து மரணம்னா ஈஸ்டர் தான், அவ்வளவுதான். அத அப்யூஸ்டு த கிரேட் ட்ரூத்ஸ் ஆஃப் பைபிள். அந்த மாதிரி ஒரு பண்டிகையா பண்ணிட்டு அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி அதை செய்கிறது. ஒரு திருவிழா கூட்டம்னு வார் எங்க பாஸ்டர், பழைய பாஸ்டர், அவங்களுக்கு பண்டிகை தான், எது இருந்தாலும் பண்டிகை வந்துடணும், சும்மா எது இருந்தாலும் பண்டிகை மாத்திரணும், அதுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பெயரை பயன்படுத்திக்கிறது, அந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு, அது பண்றது தப்பு. நான் இந்த நாள்ல வந்து பைபிள்ல நமக்கு வந்து இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறும்படிக்கு இயேசு கிறிஸ்து சொல்றார், அது ஒரு கட்டளையாவே போட்டிருக்கார். அவருடைய மரணம், என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அவருடைய பிறப்பை அவர் நினைவு கூறணும்னு அவர் சொல்லல, சொல்லியிருக்காரா எங்கேயாவது? இல்ல, அவருடைய மரணத்தை நினைவு கூறணும்னு அவர் நமக்கு சொல்லியிருக்கும் போது இந்த நாள்ல அவருடைய மரணத்தை நம்ம நினைவு கூறுவோம். ஆக்சுவலா எத்தனை எப்பப்ப நினைவு கூறணும்னு சொல்லியிருக்காரு? நம்ம கம்யூனியன் எடுக்கிற டைம்ல எல்லாம், நம்ம இன்னும் சபையா அமைக்கப்படல, சபையா அமைக்கப்பட்ட பிறகு மாசம் மாசம் அந்த கம்யூனியன் எடுக்கும் போது வி வில் ரிமெம்பர் த டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இட்ஸ் அ கமாண்ட் இன் த பைபிள். இந்த நாள்ல நம்ம இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். ரெண்டு காரணங்களால நினைத்து பார்ப்போம். இந்த வாரம் அவருடைய மரணத்தை பத்தி, அடுத்த வாரம் அவருடைய உயிர்த்தெழுத பத்தி நான் சில சொல்லலாம்னு நினைச்சிருக்கேன். இந்த பண்டிகைகளுக்காக இல்ல, ஏன்னா இந்த மாதிரி ஒரு பண்டிகை கொண்டாடுற திருவிழா கூட்டத்துக்கு மத்தியில நம்ம வாழ்வதனால ஒருவேளை கடவுள் நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தாருன்னா அவங்க கிட்ட நம்ம அதில் உள்ள சத்தியங்களை ஷேர் பண்ணிக்கும் படிக்கு நம்ம மனசுல அது தெரியணும். நமக்கு என்னன்னு தெரியணும், அவருடைய மரணம்னா என்னன்னு தெரியணும், அவருடைய உயிர்த்தெழுதல்னா என்னன்னு தெரியணும் என்பதற்காகத்தான் நம்ம படிக்கிறோம். முதலாவது அது காரணம். ரெண்டாவது காரணம், கடவுளுடைய பராமரிப்பின் மூலமா யோவான் வசனத்தை நம்ம இன்னைக்கு வரும்போது கரெக்டா அந்த வசனம் தான் நமக்கு வந்து நிக்குது, நமக்கு முன்னாடி அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த சிலுவை, க்ரூசிஃபிக்ஷன், சிலுவை என்பது முதல் முதல்ல பர்ஷியன்ஸ் அப்படின்னு இருந்தாங்க, பர்ஷியன்ஸ் அவங்க தான் அதை பிராக்டிஸ் பண்ணாங்க. The crucifixion was initially first introduced by Persians. அவங்க கிட்ட இருந்து அலெக்சாண்டர் த கிரேட் வந்து அவங்களை போய் மேற்கொள்ளும் போது, அலெக்சாண்டர் உலகத்தையே மேற்கொண்டார் இல்லையா, அவங்களை போய் மேற்கொண்டு ஜெயம் பெற்ற போது அவங்க கிட்ட இருந்து இதை கத்துக்கிட்டார், கத்துக்கிட்டு அவர் கிரீஸுக்கு கொண்டு வந்தார். இந்த கொடூரமான பயங்கரமான ஒரு தண்டனைய அவர் கிரீஸுக்கு கொண்டு வந்தார். இந்த ரோம ராஜ்யம் பெருகி பறக்கும் போது அவங்க வந்து கிரீக் கிட்ட இருந்து அலெக்சாண்டருடைய அந்த அந்த இதனால கத்துக்கிட்டாங்க. அவங்க ரோமர்கள் ஏதாவது கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை அவங்க ஃபார்முலைஸ் பண்ணி அவங்களுடைய திறமையும் அவங்களுடைய கொடுமையும் அவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணுவாங்க, ரொம்ப கொடுமையா பண்ணி வைப்பாங்க. இந்த சிலுவை, இந்த க்ரூசிஃபிக்ஷன் எப்படி நடக்கும்னா, நம்ம நினைக்கிற மாதிரி கிராஸ் இல்ல, ஒரு டி ஷேப் மரம், டி ஷேப் மரம், அந்த மரம் வந்து 75 to 100 kg வரைக்கும் இருக்கும். அது ஆக்சுவலா அந்த இந்த மரம் மாத்திரம் அவ்வளவு இருக்கும், அது ரெண்டும் எடுத்து போட்டோன்னா 150-200 kg கிட்ட வரும். ஒரு குற்றவாளி வந்து அந்த மரத்தை அவனுடைய அந்த சிறைச்சாலையிலிருந்து அங்க எங்க அவன் சிலுவையில் அறையப்பட போகிறாங்களோ அங்க தூக்கிட்டு போனோம். அவன் தூக்கிட்டு போகும்போது அது வழியில போகும்போது, ஏன்னா ஜனங்க எல்லாரும் பார்க்கணும் இவனைதான் சிலுவையில் அறைய போறாங்க அப்படின்றது, அதை அவன் தூக்கிட்டு போகணும். இது வந்து ஏன் இவ்வளவு கொடுமையா ஒரு மரணத்தை கொடுக்கணுமா அப்படின்னா, அந்த காலத்துல நான் என்ன தப்புனா பண்ணுவேன், சில பேர் மிருகத்தனமா, நான் என்ன தப்புனா பண்ணுவேன், என்ன கொடுமையா பண்ணுவேன், நான் நல்லா வாழ்ந்துருவேன், வாழ்ந்துட்டு மாட்டிக்கிட்டேன்னா என்ன ஆகும், ஒரு 5 நிமிஷம் என்ன தூக்குல போட்டுருவாங்க அவ்வளவுதானே, 5 நிமிஷம் செத்துருவேன் அவ்வளவுதானே. அதுக்காக எவ்வளவு கொடுமையா நான் செய்யறோமோ, எவ்வளவு கொள்ளையா நான் செய்யணுமோ, எவ்வளவு கொள்ளையா நான் செய்யணுமோ நான் செய்வேன் அப்படின்னு சொல்ற மிருகங்களுக்காக, ஒரு பயங்கர கொடுமையான மனுஷங்களுக்காக, ஒரு மனுஷனை 1000 வாட்டி சாவடிக்கணும்னா அவனை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இஃப் சம்படி வாண்ட்ஸ் டு, இஃப் அ கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு கில் சம்படி ஃபார் 1000 டைம்ஸ், த பனிஷ்மெண்ட் கிவன் டு ஹிம் இஸ் க்ரூசிஃபிக்ஷன். அந்த மாதிரி மிருகத்தனமா அந்த இதை கொடுப்பாங்க. ரோமர் சிட்டிசனுக்கு யாருக்குமே அந்த தண்டனை கொடுக்க மாட்டாங்க. நோ ரோமன் சிட்டிசன் வில் எவர் பி க்ரூசிஃபைட். ஏன்னா அவ்வளோ பெரிய கொடுமையான தண்டனை, அங்கே ஒரு ரூலே இருந்துச்சு. நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய இதுக்கு அந்த பேக்ரவுண்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய இதை பார்க்கும்போது, அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் வரப்போற மரணத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டு, அவர் வரப்போற மரணத்தை மாத்தணும் இல்லை, சரீர விதமாக அவருக்கு என்ன நடக்க போகுதுன்றதை மாத்தணும் இல்லாம, அவருக்கு ஆத்மாவில் நடக்க போற காரியத்தை நினைக்கும் போது அவர் அந்த இடத்துல என்ன வியாகுலப்பட்டாருன்னு நமக்கு தெரியும். பாவம் இல்லாம ரொம்ப சென்சிட்டிவான மனசாட்சி உள்ள அந்த தேவகுமாரன், உலக பாவத்தையே அவர் சுமந்து தீக்கணும், எந்த விதமான மாசு இல்லாம, பாவம் இல்லாம, குற்றம் இல்லாம, எந்த விதமான பிழை இல்லாம இருக்கிற தேவகுமாரன் உலகத்துல செஞ்ச எல்லாருடைய பாவங்களும் தான் செய்த மாதிரி அதை அனுபவிக்கணும் போது, அவருக்கு அந்த இடத்துல இருந்த வேதனை வந்து, அதை எதிர்பார்க்கிற வேதனை அவருடைய உடம்ப அப்படியே ரொம்ப டிவாஸ்டேட்டிங்னுவாங்க, அவர் பாடிய ரொம்ப அழிச்சிருக்கும். அது த ஆன்டிசிபேஷன் ஆஃப் த கிராஸ் அண்ட் த பேரிங் ஆஃப் த சின் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட், ஓகே, அந்த அவர் பாடியை ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்கும். அது இங்கிலீஷில் வந்து அந்த நேரத்தில் இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹெமட்டோட்ரோசஸ். ஹெமட்டோட்ரோசஸ்னா நம்ம ஆர்டரிஸ், அணுக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம பிளட் எல்லாம் ஓடுது, அந்த ஆர்டரிஸ் எல்லாம் அந்த பிபி அந்த ப்ரெஷர் அவ்வளோ ஜாஸ்தி ஆனதுனால, அந்த அந்த ப்ரெஷர் பிபி எல்லாம் எடுத்து பார்த்தா, அந்த ப்ரெஷர் தாங்கி அந்த ஆர்டரிஸ் எல்லாம் உடச்சிக்கிட்டு அந்த கேபிலரிஸ்ன்னு இருக்கும், அது கூட அந்த ஸ்வெட் கிளான்ஸ் எல்லாம் இருக்கும், அது கூட கலந்து அவருடைய ரத்தமும் வேர்வையும் ஒன்னா கலந்து வெளியில வர்ற அளவுக்கு வேதனை அவருக்கு அந்த சிலு அந்த கெச்சமனில் ஏற்பட்டுச்சு. இந்த இந்த ஒரு நிகழ்ச்சியை இந்த ஒரு நிகழ்ச்சியை அவருக்கு கெச்சமனில் அவரை ரொம்ப பலவீனப்படுத்தியிருக்கோம் இல்லைங்களா, எவ்வளவு பலவீனப்படுத்தியிருக்கோம். இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா எவ்வளவு டயர்ட், நம்மளாம் கொஞ்சம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா டயர்டுங்கிறோம். அவருக்கு என்ன பலவீனம், அவர் உடம்புக்கு ரொம்ப ஷாக், பயங்கரமான ஷாக் ஏற்பட்டிருக்கும். அந்த பலவீனத்திலையும் ஷாக்லயும் அவர் உடம்பு சுருங்கி போயிருக்கும். அந்த கெச்சவனையே போதும் சாகடிக்கிறதுக்கு, அவர் சுருங்கி போயிருக்கும். சுருங்கி போனது இல்லாம அந்த ராத்திரி அவரை கூப்பிட்டு போய் அந்த ட்ரிபியூனல் அந்த சனித்ரன் சங்கம் முன்னாடி நிக்க வச்சு, நைட்டோடு நைட்டா அந்நியாயமா, எந்த கோர்ட்டும் நைட்ல நடக்காது, நைட்டோடு நைட்டா அவர் அந்நியாயமா அந்த கோர்ட்ல வச்சு அவரை குற்றப்படுத்தினாங்க. எந்த விட்னஸும் கிடைக்கல, தேர் வாஸ் நோ விட்னஸ் அகேன்ஸ்ட் ஹிம், ஆனா தப்பான விட்னஸ் அவருக்கு வச்சு அவரை குற்றப்படுத்தி அவர் சிலுவை அறையணும்னு நைட்டோடு நைட்டா முடிவு பண்ணி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா, எல்லாம் அந்த சன்னிதிய சங்கத்தில் அவர் போட்டு அடிச்சாங்க, பயங்கரமா அடிச்சாங்க, அடிச்சு அவர் வெளியே இழுத்துட்டு போனாங்க. வெளியே இழுத்துட்டு போய் நைட்டெல்லாம் அவருக்கு ரெஸ்ட் இல்லை, காலையில எந்திரிச்சு பிலாத்துக்கிட்ட காலையிலேயே கூப்பிட்டு போனாங்க. கூட்டு போய் பிலாத்துக்கிட்ட இருந்து ஏரோதுகிட்ட இருந்து திருப்பி பிலாத்துக்கு, அவர் என்ன ஜீப்ல வச்சு கூப்பிட்டு போயிருப்பாங்க இல்ல, நடந்துதான் அவர் போயிருக்கணும். அவர் பாடிக்கு என்ன ஆயிருக்கும் யோசிக்க போனாங்க. அது மாத்திரம் இல்லாம பிலாத்து வந்து அவரை எப்படியாவது விடுதலை பண்ணணும் என்பதற்காக, மனைவி எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சு, எப்படியாவது விடுதலை பண்ணணும் என்பதற்காக அவரை வந்து இந்த ஜனங்க கேக்குறாங்க, அவரை விடுதலை பண்ணிட்டா அப்படின்னா பரபாசத்தா விடணும்ன்றாங்க. விடுதலை பண்ணிட்டானா இல்ல, அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் அப்படின்னு கத்துறாங்க. இவங்க ரத்த தாகமா இப்படி இருக்காங்களே, இவ்வளவு வெறி பிடிச்சி இருக்காங்களே என்பதற்காக கேக்குதா, இவங்க இவ்வளவு வெறி பிடிச்சி இருக்கிறாங்க என்பதற்காக அவர் என்ன பண்ணாரு, அவங்க கமாண்டருக்கு என்ன உத்தரவு கொடுத்தாருன்னா, அவரை பிடிச்சி அடி 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 அடின்னு அடி அடிச்சு அவரை ஒன்னு அப்படியே செதற விட்டு அவரை பார்த்தாவே அப்படியே மிரண்டுனா அவங்க ரத்த தாகம்லாம் அணுகிரணும், ஐயோ இதுக்கு மேல ஒன்னும் பண்ணாத விட்டுருன்னு வந்துடணும் அவங்க. ஆனா அவர் உயிரை ஒன்று எடுத்துறாத எல்லாம் பண்ணுனார். அவரை கூப்பிட்டு போய் அந்த ஸ்கார்ஜிங், இங்கிலீஷ்ல ஸ்கார்ஜிங்னுவாங்க, அது வந்து ஒரு போல் மாதிரி இருக்கும், ஒரு போலோ ஒரு உக்கோ இருக்கும் சீலிங்ல. அவர் கையை கட்டிட்டு இந்த விரிஸ்ட்ல கட்டி விட்டுருவாங்க, கட்டிட்டு அதுல தொங்க விடுவாங்க. ஏன்னா பாடி கீடி செதகித இருந்துச்சுன்னா அதெல்லாம் செதையா இருக்கக்கூடாது, எல்லாம் தொங்கணும் என்பதற்காக அவர் அப்படியே தொங்குவார். மேல கட்டி விட்டுருவாங்க, சீலிங்ல தொங்குற மாதிரி தொங்க விட்டுருவாங்க. தொங்க விட்டுட்டு அவங்களுக்கு இருக்கிற அந்த சாட்டை, இந்த விப், அது வந்து லெதரான ஒரு சாட்டை, அதுக்கு மூளையில வந்து கல்லு, ஷார்ப்பான கல்லுங்க இல்ல எலும்பு, ஷார்ப்பான எலும்புலுங்க கட்டி அந்த சோல்ஜருடைய முழு பலத்திலையும் அடிப்பான் அந்த தொங்குற அந்த பாடி. ஏன்னா அந்த தொங்கும் போது தான் அந்த சதல கீழே வந்து அந்த நரம்புங்க அதெல்லாம் வெளியே கொஞ்சம் எக்ஸ்போஸா இருக்கும், எலும்பெல்லாம் எக்ஸ்போஸா இருக்கும். அடி அடின்னு அடிப்பான். முதல்ல அடிக்கிற அடி வந்து தோல் உரியும், அதுக்கு மேல அடிக்க அடிக்க என்ன ஆகும்னா அந்த சப்கட்டேனியஸ் டிஷ்யூ உள்ள போய் போய் அடி உளுந்து அடி உளுந்து அடிக்கு அடி உள்ள போய் அது எலும்பு கூட தொடர அளவுக்கு அந்த அடி போகும். அடி அடின்னு அடிச்ச பிறகு யோ ரோமர் யூ ஜூஸ்ங்களுக்கு ஒரு முறை இருந்துச்சு, 40 அடி தான் அடிக்கணும்னு. ஜூஸ் ஹேட் ரூல் தட் ஒன்லி 40 டைம்ஸ் அ மேன் ஷுட் பி, மேக்ஸிமம் இஸ் 40. ஸோ தே ஆல்வேஸ் ஸ்டாப்ட் அட் 39. அவங்க எப்போ பார்த்து 39ல ஸ்டாப் பண்ணாங்க. பட் ரோமன்ஸ் அவங்களுக்கு எந்த ரூலும் இல்லை, தே டென்ட் ஹவ் எனி ரூல். எத்தனை வாட்டி வி டோன்ட் நோ ஹவு மெனி டைம்ஸ் தே வித் ஜீசஸ், எத்தனை வாட்டி அடிச்சாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் அடிச்சு முடிச்சு முழுசா செத்த இயேசுவ அந்த உக்குல இருந்து கட் பண்ணி விடும்போது அவர் கீழே விழுந்து தன்னுடைய சொந்த ரத்த விளாரிலேயே பொத்துன்னு அவர் கீழே விழுந்தார். உளுந்து அந்த ரத்தம் அந்த வழியில அந்த ரத்தத்திலேயே பிறண்டு இருப்பார், அந்த வழியில தாங்க முடியாம. அதுக்கப்புறம் விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் அவரை கூட்டு வந்து இவர் ராஜாவா, இவர் ராஜாவான்னு சொல்லி, இது தேவையா இல்லை, இது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் கூட்டு வந்து ஒரு பழைய ஸ்டூலை எடுத்துட்டு வந்து வச்சு அந்த ஸ்டூல்ல உட்கார வச்சு, ஓ ராஜாவுக்கு ஒரு கத்தி வேணுமேனு சொல்லி அங்கிருந்து ஒரு குச்சியை, பழைய குச்சியை எடுத்துட்டு வந்து அவர் தலைமையில அடிச்சு அவர் கையில கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஓ வர்ஷிப் பண்ணணும், வி ஹேவ் டு வர்ஷிப் த கிங், வி ஹேவ் டு வர்ஷிப் பண்ணணுமேனு சொல்லி அவர் கொடுத்த வர்ஷிப் என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு அவரை பத்தி, ஓ இஸ் அ ப்ராஃபெட், அவர் தீர்க்கதரிசி இல்லையான்னு சொல்லி அவர் கண்ணு கட்டி விட்டாங்க. கண்ணி கட்டி விட்டுட்டு அந்த சோல்ஜர்ஸ் உடைய கை எப்படி இருக்கும், அந்த சோல்ஜர்ஸ் உடைய கையில அவர் மூஞ்சில குத்துறாங்க, மூஞ்சில குத்துறாங்க, முடிய மீசையெல்லாம் பிடிச்சி தாடியெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. அவர் அடி அடின்னு அடிச்சுட்டு என்ன, உன்னை யார் அடிச்சது, அவன் அட்ரஸ் சொல்லு, உன்னை இந்த பக்கம் கன்னத்துல யார் அடிச்சது, உன் முடிய யார் பிடிச்சது, தீர்க்கதரிசிய நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அவரை கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கண்ணை திறந்து விட்டவுடனே என்ன மாதிரி காட்சி அவர் பார்த்திருப்பார், என்னால கற்பனை பண்ண முடியுமா தெரியல. என்ன மாதிரி அந்த சோல்ஜர்ஸ் நாக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க பாஷையில் இருக்கிற எல்லா அசுத்தமான வார்த்தைகளையும் அவங்க அவரை கூப்பிட்டுருப்பாங்க. என்ன மாதிரி அசுத்தமா பேசுற மனுஷன், அவர் எல்லா விதத்திலயும் அவரை திட்டி இருப்பாங்க. அவங்களுடைய ஆராதனையை அவங்க முடிக்கணும் என்பதற்காக அவங்க முடிச்சு எப்படி முடிச்சாங்க தெரியுமா, எல்லாரும் சேர்ந்து அவர் மேல துப்புனாங்க. துப்பி அந்த சிலுவையை அவர் மேல ஏத்தி அந்த கொல்கத்தா மலைக்கு கூட்டு போனாங்க. கூட்டு போகும்போது வழியில அவரை மிக அவமான, அந்த கேஜி எவ்வளவு கேஜின்னு சொன்னேன், 150 kg இருக்கிற அந்த வெயிட்டு அதை தூக்கிட்டு இந்த உடம்புக்கு அவங்க ஒத்துக்கல இல்லையா, அந்த அந்த இதை பார்த்தோன்னு சிலுவையில் அறியந்தான்னு சொல்லிட்டாங்க. அந்த வெயிட்டை தூக்கிட்டு போகும்போது அந்த வழியில் அவர் போறாரு, போகும்போது ஊரெல்லாம் அவமானம், ஊரெல்லாம் கேவலம், எவ்வளோ அவர் அந்த ஊருக்கு சொல்லி கொடுத்தாரு, எவ்வளோ பண்ணார், அந்த ஊரெல்லாம் பார்க்குறாரு. அந்த வேதனை அந்த வழியில் எடுத்துகிட்டு போய் அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. சிலுவையில் அறையிறது வந்து நம்ம பொதுவாக பார்க்குற மாதிரி இங்கே கையில் அடிக்கிறது இல்லை, இந்த விரிஸ்ட், ஏன்னா இந்த எலும்பு தாங்காது, இந்த விரிஸ்டில் அடிப்பாங்க, இங்கே அடிப்பாங்க, இங்கே ஒரு ஆணி அடித்தாங்க. ஏன்னா இங்கே தான் ரொம்ப எல்லா நரம்புங்க சேர்ந்து வரும், அந்த இடத்துல தான் ஆணி போகும். அந்த ஆணி வந்து ஸ்கொயரான ஆணி, ரவுண்டான ஆணி இல்லை. அதை அடித்த பிறகு அவர் கால் மேலே காலை வச்சு கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணி தொங்குறதுக்கு கொஞ்சம் இடம் பண்ணி அந்த காலில் இன்னொரு ஆணி அடித்தாங்க. அடித்து அவர் சிலுவையில் தொங்க விடும்போது அவர் தொங்குறது அந்த மூணு ஆணியில் தான் அவருடைய சப்போர்ட்டை. அவர் என்ன பண்ணுவாருன்னா கொஞ்ச நேரம் அந்த பாடி வந்து அந்த ஆணியில கொஞ்ச நேரம் அந்த கைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் என்பதற்காக தன்னுடைய முழு வெயிட்டும் அந்த காலில் போடுவாரு. காலில் இருந்து எக்ஸ்க்ரூசியேட்டிங் பெயின்னு, பயங்கர வலி மேலே ஏறும். சரி கொஞ்ச நேரம் காலில் ரொம்ப வலிக்குதேன்னு சொல்லி கையில கொஞ்சம் சப்போர்ட்டை கொடுத்து காலை கொஞ்சம் லூஸாக விடுவார். இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருப்பார். பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த மூளை அந்த இதில் தொங்கும் போது அவருடைய நரம்புங்களுக்கெல்லாம் பயங்கர ப்ரெஷர், சுளுக்கு, அது அலைகள் மாதிரி சுளுக்கு அவர் உடம்புல அடிச்சுக்கிட்டே இருக்கும். மேல 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 சுளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவர் மைண்டுக்கு நெருப்பு மாதிரி அந்த வலி போய் 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 அவர் மைண்ட டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும். த்ராபிங் பெயின் என்னுவாங்க. அந்த சுளுக்குறோம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுளுக்கு பிடிச்சிடும், அவரால் அசைக்க முடியாது. அது தொங்கும் போது அவரால் அசைக்க முடியாது. அவர் கை எங்கெல்லாம் மசில்ஸ் இருக்கு, பெக்டோரல் மசில்ஸ் என்னுவாங்க, அந்த கை வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி அது தாங்க முடியாம ஆயிரும், அது அது பேரலைஸ் ஆயிரும்னுவாங்க. பேரலைஸ் ஆகி அவருக்கு மூச்சு மூச்சு இழுக்கத்தான் முடியும், மூச்சு இழுக்கத்தான் முடியும், ஆனால் விட முடியாது. அவர் மூச்சு வெளியே விடணும்னா அவர் அந்த எந்திரிச்சு அந்த சப்போர்ட்லாம் கீழே கொடுத்து மேலே வந்தாதான் மூச்சு வெளியவே விட முடியும். He can breathe in, but he can't breathe out in the cross. If you, நீங்க ஏன் வெறும் ஏழு காரியங்கள் மாத்திரம் ரொம்ப சுருக்கமான காரியங்கள் ஒரு சிலுவையில் சொன்னாருன்னு நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா, ஒரு மூச்சு விடுறதுக்கே மிகப்பெரிய முயற்சி செய்யணும் அந்த சிலுவையில். அதனால தான் அவர் வெறும் ஏழு காரியம் சொல்ல முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு மூச்சு விடுறதுக்கும் ரொம்ப முயற்சி செய்யணும் அதில் ஒரு மூச்சு கிடைக்கிறதுக்கு. ஏன்னா ஏழு காரியங்கள் தான் அவர். இஃப் யூ வண்டர்ட் வை ஹீ ஸ்போக் ஒன்லி செவன் திங்ஸ் ஆன் த கிராஸ், இட்ஸ் பிகாஸ் இட் டுக் சச் எ ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் ஈவன் டு பிரீத். ஹீ செட் ஒன்லி செவன் திங்ஸ், பிரீத் திங்ஸ். அவருக்கு அந்த மாதிரி அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் உள்ள ரொம்ப சஃபகேட் பண்ணுவேன், மூச்சு விட முடியாது. ஒரு டாக்டர் இருக்காரு, டாக்டர் ட்ரூமன், ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, மணி அந்த 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 அவர்ஸ்ல வந்து எல்லையில்லாத வலி தொடர்ந்து அவர் அவர் உடம்ப ட்விஸ்ட் பண்ணி அவர் அலைகள் போல அந்த சுளுக்க அவர் உயிரை எடுத்திருக்கோம். முதலே கிழிக்கப்பட்டு எலும்பெல்லாம் தெரியற அளவுக்கு இருக்கிற முதுகை வச்சுக்கிட்டு அந்த 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 ரஃபான கட்டையில அவரு மேலையும் கீழையும் தேய்ச்சிக்கிட்டு ஏறும் போது அவருக்கு ஏற்பட்டிருக்கிற வலி வந்து நம்மளால அந்த சியரிங் பெயின், நம்மளால யோசிக்கவே முடியாது அந்த மாதிரி வலி அவருக்கு எடுத்திருக்கோம். அதுக்கும் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, உள்ள இருந்து பயங்கரமா ஈட்டியில குத்துற மாதிரி வலி வெளியே வந்திருக்கும். ஏன்னா அந்த ஹார்ட் என்ன ஆகும்னா, அந்த பெரிகார்டியம் ஃப்ளூடுன்னு இருக்கு, அந்த ஃப்ளூடு போய் அங்க சுத்திக்கிட்டதுனால ஹார்ட் ஷ்ரிங்க் ஆகிடும். அது ஷ்ரிங்க் ஆன ஹார்ட் வந்து அந்த பிளட் அடிக்கணும், அடிக்க முடியாது. அதனால அடிக்க முடியாதப்ப ரொம்ப வலி உள்ள இருந்து வெளியே வருமா, பயங்கரமான வலி. அவரு அந்த லங்ஸ் கூட டார்ச்சர் ஆகி போய் அந்த லங்ஸ் மூச்சு விடாம துடிக்குமா. அவர் உடம்பெல்லாம் வத்தி போய், தண்ணியெல்லாம் வத்தி போய், டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க இல்லைங்களா, டீஹைட்ரேட் ரொம்ப உடம்பெல்லாம் வத்தி போய் அவர் அப்படியே கஷ்டப்பட்டு மேலே ஏறி நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னா, என்ன ஒரு பயங்கரமான மரணம் அது. ஆனால் யோசிக்க முடியுமா, என்ன ஒரு கொடுமையான மரணம், என்ன ஒரு கொடுமையான மரணம். என்ன இந்த அருமையான தேவகுமாரன், மனுஷங்களை ரட்சிக்க வந்த தேவகுமாரனுக்கு மனுஷனுடைய எவ்வளவு பெரிய அகோரமான மரணம் நம்ம பார்க்கிறோம். இது இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஈஸி. ஆல் திஸ் பெயின் வாஸ் வெரி ஈஸி ஃபார் ஹிம், ஆல் திஸ் வாஸ் வெரி ஈஸி. பட் வாட் இஸ் சஃபர்ட் இன் தி சோல், அவர் ஆத்மால அவர் பட்ட கஷ்டம், வாட் டங் கேன் ரிசைட், எந்த நாவு சொல்ல முடியும். ஒரு ஆத்மால பட்ட என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னாரு. எந்த இதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா தேவனுடைய உக்கிர கோபாக்கினைய, எல்லா மனுஷங்களுக்கும் நரகத்தில் வரப்போற கோபாக்கினைய அவர் அங்க குடிச்சார். குடிச்சு அவர் ஆத்மாவும் சரி அவருடைய சரீரமும் சரி அவருடைய அவர் உயிர் எடுத்துருச்சு. என் ஆத்மா உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு அவர் விட்டார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த உலகத்திலேயே இந்த சிலுவை வந்து அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை, அதுதான் நம்ம நம்பிக்கை. எந்த மதமும் இந்த உலகத்துல வந்து ஒரு கொடுமையான ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அவங்களுடைய மதத்தை மாத்தாது. நம்ம எல்லாம் சிலுவைய நம்ம நினைக்கிறோம், அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நம்ம பாக்குறோம், அதான் நம்மளுடைய நம்பிக்கையா பாக்குறோம். ஏன்னா அவர் அங்க பட்ட கஷ்டத்துங்களால், அவர் அங்க அனுபவிச்ச கஷ்டத்தினால நான் அனுபவிக்க வேண்டியதில்லை, என்னுடைய பாவங்களுக்கு நான் அனுபவிக்க வேண்டியதில்லை. அதனால பவுலோட நம்மளும் சேர்ந்து பவுல் சொன்னாரு, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும், இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு ஒன்றையும் உங்களிடத்தில் அறிவிக்காதபடிக்கு தீர்மானித்திருக்கிறோம். சிலுவையை விட்டு வேற ஒண்ணுமே நான் பேச மாட்டேன், சிலுவையை விட்டு வேற ஒண்ணுமே, இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையை விட்டு வேற ஒண்ணுமே நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். இன்னொரு வசனத்துல சொல்றாரு, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். எனக்கு பெரிய மேன்மை வாழ்க்கையில் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையிலேயே ரொம்ப பெருசு என் சிலுவை தான், இயேசுடைய சிலுவை. அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே எனக்கு பெரிய காரியம் இல்லை. The greatest thing in my life is cross. That's what Paul said. We preach Christ and Him crucified. இன்னைக்கு நம்ம யோவான் 14வது அதிகாரத்தை நம்ம வந்திருக்கும் போது, இயேசு கிறிஸ்து, we come to John 14. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனசை திறந்து சிலுவை அவர் எப்படி பார்த்தாருன்றத நமக்கு சொல்றாரு. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நம்முடைய ரட்சிப்பு அதனால தான், நம்ம பாவ மன்னிப்பு அதனால தான், நம்ம மீட்கப்படுறது அதனால தான், கடவுள்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுறது அதனால தான். ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கம் பார்க்கிறோம் சிலுவையை நம்ம, அது நடந்து முடிந்த காரியமா. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையை நடக்க முன்பதா இருக்க, பிஃபோர் ஹி எக்ஸ்பீரியன்ஸ் த கிராஸ், ஹவு டிட் ஹி வியூ த கிராஸ், அதான் நம்ம போட்டிருக்கோம். ஹவு டிட் ஜீசஸ் வியூ ஹிஸ் ஓன் டெத் before it happened? Yesu Christu thannudaiya maranatha eppadi paathar? These four verses describe that. John 14 28 to 31 describe to us how Jesus viewed his own death. Avudaiya maranatha avar eppadi paathar nu indha naalu vasanangal namakku solli kudukku. Indha background paathinga na, indha seesharanga romba kavala pattukittu irukanga, romba vedana pattukittu irukanga. Ayyo, avar poga poraare. எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய நண்பருங்க, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பழைய மதத்தெல்லாம் விட்டுட்டு, the disciples are very sad that time because Jesus is leaving them. They left their old lives, they left their old religion, they left everything and they joined him. And now Jesus is leaving them. Where will they go? What will they do? அவங்க எங்க போவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? இயேசு பின்னாடி வரணும் என்பதற்காக எல்லாத்தையும் அவங்க விட்டுட்டாங்க. பழைய வழக்கம், பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பின்பற்றி ஒரு தீவுக்குள்ள நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டாங்க. அந்த தீவு தான் இயேசு. இப்ப அந்த தீவே முழுகி கொண்டு இருக்கு. அவங்க என்ன பண்றது? எங்க போவாங்க? அவங்களுடைய தேவைகள் எங்க சந்திப்படும்? என்ன நடக்கும் அவங்களுக்குன்னு ரொம்ப அவங்க பாக்குறாங்க. அவங்களுடைய சொந்த பிரச்சனைகள், அவங்களுடைய சொந்த வியாகுலம், அவங்களுக்கு இழப்பு, இது எங்களுக்கு செய்யாதையும் எங்களை விட்டு போகாதையும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கறாங்க. ரொம்ப ஷாக்கு, ஒரு திக்கற்றவர்களா அவங்க திகைக்கிறாங்க. அவங்க அந்த சிலுவையை அவங்க பார்த்தது, இயேசு கிறிஸ்து போக பார்த்தது எல்லாமே எந்த பார்வையில பார்த்தாங்கன்னா, தங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை தான் அவங்க பார்த்தாங்களே தவிர, ஒரு சுயநலமா தான் அதை பார்த்தாங்களே தவிர, நாங்க என்ன ஆகும், எங்களுக்கு என்ன ஆகும், எங்க தேவைகள் என்ன சந்திக்கப்படும் தான் பார்த்தாங்களே தவிர, அது இயேசுக்கு என்ன செய்யும்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அது இயேசு எப்படி பாக்குறாருன்ற கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லை. அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற துக்கம் எல்லாம், ஏன் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், நான் என்ன ஆகும், இவர் போயிட்டார்னா எனக்கு என்ன ஆகும், ரொம்ப சுயநலமா. They saw the cross as very selfish because they had great comfort with Jesus Christ. He met all their needs, he taught them everything, and because he is leaving, they are all worried because they are seeing the cross, they are seeing his going from a selfish perspective. ஒரு சுயநலமா அவங்க பார்த்தாங்க. புரியுதுங்களா? எங்களுக்கு என்ன ஆகும், நீங்க போயிட்டீங்கன்னா போகாதையும், எங்களை விட்டு போகாதையும். அதுக்காக தான் 14வது அதிகாரம், ஹி ஸ்டார்ட்ஸ் த சாப்டர் 14th வித் கிரேட் கம்ஃபர்ட். இட்ஸ் கால்ட் த கம்ஃபர்ட் சாப்டர் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட், த காஸ்பிள் ஆஃப் ஜான் சாப்டர் 14. அந்த 14வது அதிகாரத்தில் அவர் ரொம்ப ஆறுதல், உலகத்திலேயே எவனுமே வச்சுட்டு போகாத சொத்தை அவங்களுக்காக கொடுக்கிறார். கொடுத்த பிறகும் அவங்களுக்கு துக்கம் போயிருச்சா? இன்னும் போகல. எப்படி சொல்றோம் துக்கம் போகலன்னா, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு 77வது வசனத்தை எப்படி முடிக்கிறாரு? 27 வசனங்களும் ஆறுதலின் வசனங்க, வாக்கு தத்துவத்தின் வசனங்க. அதெல்லாம் சொல்லி முடிச்சு அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறாரு தெரியுங்களா? 27 வசனம் எப்படி முடியுது? முடியுது. அது எப்படி முடியுது? உங்க இருதயம் இல்ல, அது முடியறது வந்து உங்க இருதயம். ஏன் சொல்லணும் கடைசியில? இவ்வளோ சொல்லினா பிறகும் ஏன் திருப்பி கடைசியில அவர் சொல்லணும்? Why should he, after telling 27, giving so many, the greatest legacy for these men, greatest promises, and at the end of those 27 verses, he again tells them, don't be troubled. Yeah, because they're still troubled. They are still looking at the cross from the selfish perspective. அந்த மாதிரி இன்னும் வேதனைப்பட்டுகிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் வேதனைப்பட்டுகிட்டு இருக்காங்க? நம்மளும் ஏன் வேதனைப்படுறோம்? ஏன் இவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகும் இதை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில வல்லமையா வாழ்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு காரணம் தான், சுயநலம். என்னுடைய தேவை, எனக்கு என்ன, எனக்கு என்ன, இப்போ எனக்கு என்ன நடக்கும், என் பார்வையில எனக்கு என்ன வரும்னு பாக்குறதுனால தான் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளாம போகிறோம். நம்ம சுயநலம் தான் காரணம் அதுக்கு, அவங்களுக்கும் சுயநலம் தான் காரணம். இதெல்லாம் மிகப்பெரிய ஆறுதலையும் தைரியத்தையும் நமக்கு கொடுக்க வேண்டிய வாக்கு தத்துவங்க. ஏன் கொடுக்கறது இல்ல? சுயநலம். அவங்க இயேசுவை விட்டு வேற ஒண்ணுமே எங்களுக்கு தேவையில்லை, அவருக்கு நிகராக வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, அவரு தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு அவங்க சுயநலமா அதை பார்த்தாங்க. போவாதியும் போவாதியும் பிளீஸ் போவாதியும் ஏன் எங்களுக்கு பிடிக்காது? ஒரு வீட்டில் ஒரு அப்பா இருந்தாரு. அந்த அப்பா இறந்துட்ட பிறகு அந்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களும் அந்த மனைவியும் அழுகுறாங்க. ஒரு நல்ல கிறிஸ்தவர், அவரு பரலோகத்துக்கு அவர் போறாரு, இறந்துட்டாரு. அப்பா அழுகுறாங்க, மரணம் ஆயிடுச்சு வீட்டில், அவங்க எல்லாம் அழுகுறாங்க. ஒரு அழுகுறாங்க, அது இயற்கை. ஒரு நாள் அழுகலாம், ஒரு வாரம் அழுகலாம், ஆனா ஒரு மாசம் அழுகுறாங்க. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் அப்படியே உட்காந்துகிட்டு இருக்காங்க. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அப்படியே உட்காந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துகிட்டு இருக்காங்க, ரொம்ப பேஜாரா உட்காந்துகிட்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? யாராவது நம்மள கேட்டோம்னா எவ்வளவு நேசிக்கிறாங்க பாத்தியா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படிதான் சொல்லுவோம். உங்க பாத்தியா 6 மாசம் ஆச்சு இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அன்பு இல்ல, அதுக்கு பேர் சுயநலம். ஏன் அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்டு ஒரு கிறிஸ்தவர், அவர் தேவன் விசுவாசிச்சவர், அவர் பரலோகத்துல மிகப்பெரிய இன்பத்துல இயேசு கிட்ட இருப்பாருன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்ல, தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு என் கூட இல்லையே, என் சேவைகள் சந்திக்கலையே, எனக்கு கிடைச்ச ஆறுதல் இப்ப கிடைக்கலையே, அவர் போயிட்டாரு போயிட்டாரு போயிட்டாருன்னு அவர் என்ன மாதிரி இருக்காரு, என்ன சந்தோஷமா இருக்கிறாருன்ற சந்தோஷம் இவங்களுக்கு இல்ல. அவர் சந்தோஷமா இருக்காரு, இந்த பாவ உலகத்துல இல்லாம இயேசுவோடு இருக்காருன்ற சந்தோஷம், கொஞ்சம் துக்கம் இருக்கதான் செய்யும், ஆனா அது எப்போ பாரு தொடர்ந்து இருக்கிறது, அதுக்கு பேர் சுயநலம் தான், அதுக்கு வேற ஒன்னும் பேர் இல்ல. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அருமையான சீஷர்களே, என்னுடைய மரணத்தினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரியங்கள், எவ்வளவு காரியங்கள் சொன்னேன் நான், இவ்வளவு வரைக்கும் நான் போறதுனால உங்களுக்கு என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்ல, அது உங்களுக்கு சந்தோஷப்படுத்தலன்னா, அது உங்களுக்கு சந்தோஷப்படுத்தலன்னா, ஒரு நிமிஷம் என்னுடைய மரணம் எனக்கு என்ன செய்யும்னு என்னுடைய பார்வையில பாக்குறீங்களா? உங்களுடைய பார்வையில பாத்தீங்க, உங்களுக்கு என்னென்னலாம் செய்யும் நான் சொன்னேன், அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஆறுதல் கொடுத்த மாதிரி தெரியல. நீங்க கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும் பிளீஸ் எனக்காக, என் பார்வையில நான் எப்படி பாக்குறேன், எனக்கு என்ன நடக்கும் நீங்க பாக்குறீங்களா? என் மரணம் எனக்கு என்ன நடக்கும்னு பாக்குறீங்களா? அது உங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்ன்ற. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், என் மரணம் உங்களுக்கு என்ன செய்யும்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன், என் மரணம் எனக்கு என்ன செய்யும்னு நான் சொல்றேன், என்னுடைய பார்வையில கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றாரு. எவ்வளவு அருமையான ரட்சகர். அந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, லெட்ஸ் ஸ்டார்ட் தட் வர்ஸ், வர்ஸ் 28. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நான் போறேன், நான் போய் அப்படியே போயிட மாட்டேன், நான் திரும்பி வருவேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்களே, சொன்னதை கேட்டீங்களே. நீங்கள் என்னிடத்தில் அன்புள்ளவர்களா இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள், ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். வெர்ஸ் 28. ரொம்ப கஷ்டமான வசனங்க இது, கொஞ்சம் கவனமா நீங்க கேட்கணும், ரொம்ப கஷ்டமான வசனம். இஃப் யூ ரியலி லவ் மீ, யூ வில் ரிஜாய்ஸ் தட் ஐ எம் ஃபேசிங் த கிராஸ் அண்ட் ஐ எம் கோயிங் டு த ஃபாதர். என்ன உண்மையா நீங்க நேசிச்சிங்கன்னா, என் பார்வையில பாத்தீங்கன்னா, என்ன உண்மையா நேசிச்சிங்கன்னா, யூ வில் ரிஜாய்ஸ் பிகாஸ் வாட் கிராஸ் இஸ் கோயிங் டு டூ ஃபார் மீ. If you can't see what cross, if you can't rejoice because of what cross is going to give for you, the Holy Spirit is going to come, whatever you ask I am going to do. He made wonderful promises, a teacher who abides with you and in you. Evlo periya promises illengla, peace I live with you, not as the world that I give you, appadi lunch onnar, great promises he made. If you can't rejoice with those promises, will you for a minute look at the cross from my perspective and see that will make you rejoice. என்ன அருமையான ரட்சகர் பாருங்களேன், அவர் மனசை திறந்து சுயநலம் இல்லாம அவருடைய எண்ணத்தை நமக்கு திறந்து காமிக்கிறாரு. ஏன்னா நம்ம சந்தோஷப்படணும் என்பதற்காகத்தான் அதை காமிக்கிறார். இது உள்ள நேரம் துக்கப்படுத்தலன்னா என்ன பாருங்க, என்ன உண்மையா நீங்க நேசிக்கிறவங்களா இருந்தா எனக்கு மரணம் என்ன செய்யும், சிலுவை என்ன செய்யும்னு உங்களுக்கு காமிக்கிட்டா, உங்களுக்கு சொல்லிட்டா சிலுவை என்ன செய்யும், நாலு காரியங்கள். The cross will do four things for me. That's what those four verses tell us. நாலு காரியங்கள் சிலுவை எனக்கு செய்யும். முதலாவது my exaltation. The cross will exalt me. இரண்டாவது it will establish my truth. சத்தியத்தை உறுதிப்படுத்தும். நான் சொன்ன சத்தியத்தை உங்களுக்கு மத்தியில் உறுதிப்படுத்தும். மூணாவது டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சேட்டன். இட் வில் டிஸ்ட்ராய் சேட்டன், இட் வில் டிஸ்ட்ராய் அவர் எனிமி. நாலாவது இட் வில் டிஸ்பிளே மை லவ், என்னுடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தும். இந்த நாலு காரியங்கள் அந்த நாலு வசனத்தில் சொல்றாரு. கிறிஸ்து சிலுவையை எப்படி பார்த்தாரு, சிலுவையை கிறிஸ்து பார்வையில எப்படி என்ன அப்படின்றத தான் அந்த நாலு வசனங்கள் சொல்லுது. எவ்வளவு முக்கியமான வசனங்கள் உங்களுக்கு புரியுதுங்களா, எவ்வளவு முக்கியமான வசனங்கள், ஆனால் ரொம்ப கஷ்டமான வசனங்கள். அதை பார்ப்போம். நம்ம முதலாவது வந்து த கிராஸ் வில் எக்ஸால்ட் கிரைஸ்ட், அதான் அங்க சொல்றாரு. நீங்கள் என்னிடத்தில் அன்புள்ளவர்களா இருந்தால் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். நீங்க என்னிடத்துல உண்மையா அன்பு வச்சிருந்தா பிதாவின் இடத்துல நான் போறேன்னு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா நான் பிதாவின் இடத்துல போய் நித்திய நித்திய காலமா உயர்த்தப்பட போகிறேன், நான் உன்னதத்துல உயர்த்தப்பட போகிறேன். நித்திய நித்திய காலமா எப்படி இருந்திருக்கோம் அவனால யோசிக்க முடியுமா? ராஜாதி ராஜன் மரணத்திலிருந்து எந்திரிச்சு வந்து மேல ஏறி போகும்போது அந்த பரலோகத்துல அவருக்கு என்ன வரவேற்பு இருந்திருக்கும், என்ன மாதிரி பாட்டுங்க, என்ன மாதிரி ஒரு எக்ஸால்டேஷன், எப்படி அவர் என்ன பாட்டுங்க, என்ன புகழ் அவருக்கு இருந்திருக்கும். அந்த உயர்வு எனக்கு ஏற்பட போகிறதே, சிங்காசனத்துல போய் அவர் போய் உட்காரும் போது எல்லாத்துக்கும் பாத்திரரான அந்த தேவன் எப்படி அவர் உயர்த்தி இருப்பார், அந்த எக்ஸால்டேஷன் எனக்கு ஏற்பட போகிறது. அவர் அடிமையின் கோலம் இவ்வளவு நாள் இருந்தார், ஹி வாஸ் ஹியூமிலியேட்டட். அவர் அடிமையின் கோலத்தில் அவர் இருக்கும்போது பாவமில்லாத தேவகுமாரன், எல்லா மகிமைக்கும் பாத்திரரான தேவகுமாரன் இல்லைங்களா, எல்லாத்துக்கும் உருது அவர். அந்த தேவகுமாரனை இந்த உலகத்துக்கு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டார். மனுஷர்களால் வெறுக்கப்பட்டு, மனுஷர்களால் எதிர்க்கப்பட்டு, அவர் கோபம் அவர் மேலே, அவர் கொலை பண்ணணும்னு எத்தனை திட்டங்க, எத்தனை தந்திரங்க, அவர் கொலை பண்ணணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் தாழ்மை கோலத்தில் மனுஷர்களால் வெறுக்கப்பட்டு பிசாசுனால எதிர்க்கப்பட்டு அவருக்கு மரணம் என்ன மாதிரி இருந்திருக்கும். ஆனா இந்த வேதனை, ஒரு தாழ்மை கோலத்தின் அந்த வேதனை, அதை முடிக்கிறது என்ன, அவருடைய மரணம் தான். அந்த மரணம் இட் இஸ் ஃபினிஷ்ட் சொல்றாரு இல்லைங்களா, அது முடிக்க போது அவருடைய மரணம். அந்த தாழ்மை கோலத்தில் அவர் பட்ட வேதனை, அது எவ்வளவு சீக்கிரம் அவர் அந்த மரணத்துக்கிட்ட போறாரோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வேதனை அவருக்கு முடிய போகுது. முடிய போயிட்ட உடனே அவர் எங்க போக போறாரு, மகிமையில திருப்பி. எப்படி மகிமையில இருந்தாரு, அந்த மகிமைக்கு இஸ் கோயிங் டு கோ பேக் டு ஹிஸ் க்ளோரி. ஒரு வசனத்தை படிப்போம், யோவான் 17 4வது வசனம், ஜான் 17:4.
பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கூலியை உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன்.
இதுல பிதாவே உமக்கும் எனக்கும் இருந்த அந்த உறவு கிட்ட என்னை திருப்பி மகிமைப்படுத்தும். உன்னால கற்பனை பண்ண முடியுமா, பிதாவும் குமாரனும் எப்படி இருந்தாங்க நித்திய நித்திய காலமா ஒன்னா, உன்னால யோசிக்க முடியுமா என்ன இன்பத்துல இருந்தாங்க, என்ன சந்தோஷத்துல இருந்தாங்க. தன் இயல்புள்ள தேவன் என்ன சந்தோஷத்துல இருந்திருப்பாரு, அந்த சந்தோஷத்துல இருந்து ஒரு தாயும் குழந்தையும் ஒரு பிறந்த உன்ன பிரிக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் குமாரனை பிரிச்சு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டு மனுஷர்களால வெறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வேதனையான மரணம் அவருக்கு அனுபவிக்கணும்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு உங்களுக்கு புரியுமா. அங்க இருந்து வர்றவங்க நம்ம கொஞ்ச நாள் வசதியா இருந்துட்டு கொஞ்சம் கீழே கஷ்டப்படணும்னா நமக்கு எவ்வளவு கஷ்டம் வருது. இவர் இருந்த வசதி சொல்லணுமா, இவர் இருந்த இன்பம் சொல்லணுமா, இவர் இருந்த ஆனந்தம் ஐக்கியம் சொல்லணுமா, அதுல இருந்து பிரிக்கப்பட்டு இவர் பட்ட வேதனை என்ன வேதனை. ஒரு ஒரு பிதாக்கும் அவரையும் பிரிக்கிறதா என்னங்க, தலையும் உடம்பும் பிரிக்கிற மாதிரி இல்லையா? அந்த மாதிரி பிரிச்ச மாதிரி கீழே வந்து அவர் கஷ்டப்பட்டு அவர் அந்த கஷ்டத்துல இருந்து அவருக்கு திருப்பி போறதுன்னா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னுமே அந்த கஷ்டம் இல்ல, திருப்பி போயிட போறாரு அவர். அதத்தான் அவர் சொல்றாரு, என்னுடைய சிலுவை என் பார்வையில பாத்தீங்கன்னா எப்படி நான் என் பிதாவினிடத்தில் போறதுனால நீங்க சந்தோஷப்படுவீங்க, உண்மையான நேசிச்சீங்கன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா இன்னுமே அந்த பாடெல்லாம் இல்ல அவருக்கு. என்னுடைய நண்பர்களே, நான் போக போறேன் பிதா கிட்ட, நீங்க உண்மையா என்ன நேசிச்சீங்கன்னா, நம்ம யாரையாவது உண்மையா நேசிக்கிறோம்னா, இஃப் யூ லவ் சம்படி, இஃப் தோஸ் பீப்புள் கெட் சம் அட்வான்டேஜ், இஃப் தோஸ் பீப்புள் கெட் சம் பிளெஸிங், ஓகே, வி வில் கன்சிடர் அஸ் இஃப் வி ஆர்செல்ஸ் காட் இட் இல்லைங்களா? யாருக்காவது ஒரு பிளெஸிங் நம்ம ரொம்ப, பிகாஸ் அவர் ஹார்ட்ஸ் ஆர் சோ பவுண்ட் வித் தேர் ஹார்ட்ஸ், இஃப் தே ஆர் பிளஸ்ட் வி ஃபீல் அஸ் இஃப் வி ஆர் பிளஸ்ட். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சிமிலர்லி, இஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் எக்ஸால்டட், இஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கோயிங் டு கோ டு கிராஸ் அண்ட் பி எக்ஸால்டட் அபவ் ஆல் நேம்ஸ், தட் ஷுட் பி த கிரேட்டஸ்ட் ஜாய் ஃபார் அஸ், பிகாஸ் அவர் ஹார்ட்ஸ் ஆர் பவுண்ட் வித் ஹிம். தமிழ்ல சொல்றேன், இயேசு கிறிஸ்து வந்து நம்ம ஒருத்தர் நேசிச்சோம்னா இந்த உலகத்துல அவங்களோடு நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சு, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் நடந்துச்சுன்னா நமக்கு கிடைச்ச மாதிரி நம்ம சந்தோஷப்படுறோம். ஏன்னா அவங்களுடைய இருதயத்தோடு நம்ம அவ்வளோ கலந்துருக்கிறோம். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என்ன உண்மையா நீங்க நேசிக்கிறவங்களா இருந்தா எனக்கு இவ்வளோ பெரிய மகிமை நடக்க போது, அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படலாம். என்ன உயர்வு எனக்கு ஏற்பட போது, என் பிதா கிட்ட நான் போக போகிறேன், அதனால நீங்க சந்தோஷப்படுங்க அப்படின்றாரு. If you loved me, you would rejoice because I go to the Father. If you loved me, not just because of the worldly blessings, not selfishly because you get comfort because of me, but if you disinterestedly, if you selflessly love me, truly love me, you will rejoice because I am exalted. என்ன உண்மையா நீங்க நேசிச்சீங்கன்னா, சுயநலமே இல்லாம அப்படி நேசிச்சிங்கன்னா நான் உயர்த்தப்படுறதை குறித்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. உண்மையான நேசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அவருக்கு அவர்னால எனக்கு ஆறுதல் கிடைக்கணும், அவர்னால எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், அந்த மாதிரி நேசம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்காது. உண்மையா சுயநலமே இல்லாம, ஏன் ரட்சகர் சுயநலமே இல்லாத நேச்ச ரட்சகரை நான் எந்த சுயநலமும் இல்லாம நேசிக்கிற ஒரு அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நான் உயர்த்தப்படுறதுனால உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். யூ வில் ரிஜாய்ஸ். நமக்கு ஏன் சந்தோஷம் இல்லைன்னு தெரியுமா? Why we are not happy? One reason, selfishness. Soyanala. Nanu, my comforts, my happiness, my circumstance. But imagine, if you really love Jesus Christ, imagine his circumstance now. We will always rejoice. Nothing can change his circumstance. Illaya, namu eppo paar sandoshama irungal, eppozhudhu sandoshama irunga, eppo therma irukka mudiyum? Soyanalame illama Yesuva nesikkirappo dhaan sandoshama irukka mudiyum. ஏன்னா என்ன உயர்வுல இருக்காரு அவர். இன்னுமே அவர் யாராவது கிட்ட சிலுவை தூக்கிட்டு கிட்ட வருவாங்களா, ஆணி தூக்கிட்டு கிட்ட வருவாங்களா, கிட்ட எவனாவது சனித்திரிய சங்கம் வர முடியுமா கிட்ட? பொசுக்கிடுவார். ராஜாதி ராஜன் கர்த்தா, கர்த்தன் உயர்வுல அவர் இருக்கிறார். உண்மையான ரகசியம், உண்மையான சந்தோஷத்துக்கு ஆனந்தத்துக்கு எப்பப்பார் ரந்தோதத்துக்கு ரகசியம் என்ன தெரியுமா? இயேசுவ சுயநலம் இல்லாம நேசிக்கிறதாங்க, அதுதான் ரகசியம். சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அந்த கடைசி வசனத்துல என்ன சொல்றாரு? அதே வசனம் 8:28 ஏனெனில், ஏன் பிதா கிட்ட போறதுனால நீங்க சந்தோஷப்படணும், ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார். Because the Father is greater than me. என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கார். நீங்க இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு சில பேர் உங்க வீட்டுக்கு வருவாங்க, வந்துட்டு கதவை தட்டிட்டு, நாங்க பைபிளுடைய ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். Some people will knock your doors using this verse to come and share the secrets of Bible. God is greater. Jesus Christ is not God. அப்படின்னு சொல்ல வருவாங்க சில பேர். Some people will come walk into our house to teach them, and they will use such a verse as this. இந்த மாதிரி வசனத்தை பயன்படுத்துவாங்க. எங்க தெரியுமா? இயேசுவே சொல்லியிருக்காரு. எங்க சொல்லியிருக்காரு பாருங்க, என்னில் என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார். போட்டிருக்குங்களா? போட்டிருக்கு இல்லையா? இதை நீங்க நம்ப மாட்டீங்களா அப்படின்னு. அதான் அது என்ன தப்புனா, அந்த கான்டெக்ஸ்ட விட்டுட்டு வசனத்தை எடுத்து இதுதான் கள்ளபோதகத்தை ஏற்படுத்த முடியும். முன்னாடி என்ன சொல்றாரு, பின்னாடி என்ன சொல்றாரு, அந்த சூழ்நிலை என்ன இருக்கு, அதை பத்தி பாக்கணும். இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட விட்டுட்டு வந்து சொன்னாங்கன்னா அது ரொம்ப தப்பு. எல்லா கள்ளபோதகம் அப்படித்தான் வருது. ஜெகோவா விட்னஸ் வருவாங்க உங்க வீட்டுக்கு, இதெல்லாம் சொல்லி கொடு, இந்த வசனம் தான் பயன்படுத்துவாங்க. அது போட்டிருக்கு, அப்படித்தான போட்டிருக்கு. ஆனா என்னன்னா, த டென்ஸ் யூஸ்ட் தேர், அங்க போட்டிருக்கிற வசனம், இட்ஸ் அ பிரசன்ட் ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் அ பிரசன்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஹியூமிலியேஷன். அவர் வந்து இந்த உலகத்துல அடிமை கோலமா, ஊழிய கோலமா அவர் தானே வந்தாரு. ஊழிய கோலமா வந்திருக்கும் போது அவர் பிதா மகிமையில இருக்காரு, நானு தாழ்மையில இருக்கிற. அப்போ என் பிதா மகிமை கிரேட்டரா இருக்காரு, பெரியவரா இருக்காரு, நான் சின்னவனா இருக்கிற. ஆனா நான் அவர்கிட்ட போறேன், அதை நான் மாத்த போறேன் அப்படின்றது தான் அந்த வசனமே சொல்லுது. ஆப்போசிட்டா சொல்லுது அந்த வசனம், அது வச்சு ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. The point is, he's saying the Father is greater because I am humiliated, the Father is in glory. I am going to the Father to change that. புரியுதுங்களா? அதை மாறப்போகுது. என் பிதா கிட்ட போனவன நானும் பிதாவும். இது பைபிள் எங்க பாரு எடுத்தோம்னா இயேசுவும் கடவுளும் ஒன்னு சொல்லல. ஏன் இதே அதிகாரத்துல ஏழாவது வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, பிலிப்புவே பிதாவை காமி நான் சொல்ற, பிதாவை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு தெரியலையான்னு கேட்கிற. நானும் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னும் போது இங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இட்ஸ் பிரசன்ட், இப்ப இருக்கிற நிலைமையை குறித்து அவர் பேசுறாரு. நான் போக போற, அது மாறப்போகிறது. அந்த சீஷர்களுக்கு தான் அவர் அருமையா சொல்றாரு, சீஷர்களே அவங்க நேசிக்கிறாங்க இயேசுவை, நேசிக்கலன்னு இல்ல, ஆனா ஒரு உண்மையா தெளிவோடு ஒரு சுயநலமே இல்லாம நம்ம பிள்ளைங்களை எப்படி சுயநலமே இல்லாம நேசிப்போம்? அதுங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா எப்படி, அப்படியா இயேசுவை நேசிக்கணும்? அப்படிதாங்க நேசிக்கணும். பிள்ளைங்களை விட எவ்வளவோ நேசிக்கணுங்க. அவர் நல்லா இருக்கணும் அப்படித்தான் நம்ம யோசிக்கிறது. அவர் நல்லா இருக்கணும், என் ரட்சகர் நல்லா இருக்கணும். நான் என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, என் ரட்சகர் நல்லா இருக்கணும். அந்த நேசத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம். என் ரட்சகர் அவர் நல்லா, என் மனசு அவர் மேல, அவர் நேசத்து மேல இருக்குன்னா எப்போ பாருமனால சந்தோஷமா இருக்க முடியும். என்ன நிலையில நான் இருந்தாலும், மை லார்ட் இஸ் எக்ஸால்டட், வாட் எவர் மே பி மை சர்க்கம்ஸ்டன்ஸ், மை லார்ட் இஸ் எக்ஸால்டட், அண்ட் தேர்ஃபோர் ஐ கேன் ரிஜாய்ஸ் ஆல்வேஸ். தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ரிஜாய்ஸிங். புரியுதுங்களா? யூ வில் ரிஜாய்ஸ் because I said I'm going to the Father. Sir, இத பாக்கும்போது that's the first reason. இந்த சீஷர்களுக்கு வந்து அவங்க நம்மளுடைய நேசர், நம்மளுடைய அருமையான ரட்சகர், நமக்காக இவ்வளவு மறித்த நம்முடைய நம்மளுடைய சகோதரர்னு சொல்லலாம். அவர் பிதா கிட்ட உயர்த்தப்பட்டு நித்திய நித்தியமா உயர்த்தப்பட்டிருக்கும் போது நம்ம அதை பத்தி சந்தோஷப்படணும். சுயநிலைமை உண்மையா அவரை நேசிச்சோம்னா நமக்கு என்ன இருக்கும், ரொம்ப சந்தோஷம் இருக்கும். Because he is exalted. Let's look at the second reason how Jesus viewed his cross. Rendavathu kaaranatha paapom eppadi paathaaru. First reason, he saw the cross as his own exaltation, lifted above all names. The second reason, how did Jesus view his cross? The verse 29, idu nadakkum bodhu neengal viswasikkum padiyaga nadappadharku munname idai ungalku sonnen. இந்த காரணம் உங்களுக்கு பத்தலையா? இந்த காரணம் உங்களுக்கு பத்தாம இருக்கும்போது ரெண்டாவது காரணத்தை சொல்றேன். அருமையான சீஷர்களே, நீங்க சந்தோஷமா இருக்கணும். அவருங்க வந்து இயேசுவை ஓரளவுக்கு விசுவாசிச்சாங்க, விசுவாசிக்கலன்னு இல்ல. ஆனா அவங்களுக்கு நிறைய சந்தேகம் இருந்துச்சு, சீஷர்களுக்கு இருந்துச்சு இல்லைங்களா, நிறைய டவுட்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. விசேஷமா இந்த நேரத்துல அவர் விட்டு போகிறாரு, சிலுவையில அறைய போகிறாருன்னா என்னையா மேசியா இவர் போய் சிலுவையிலன்னு ரொம்ப நம்ம தப்பு செஞ்சுட்டோமா, 3 வருஷம் பின்னாடி வந்துட்டு தப்பு செஞ்சுட்டோமான்னு பயந்துகிட்டு இருந்தாங்க. They had many doubts that time. They didn't believe Jesus Christ, but that belief was, I mean, mixed with doubts. They had many doubts. அந்த டவுட்ஸ வந்து அவர் ஆணித்தரமா எடுத்து போடுறதுக்கு இயேசு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருந்தார். Jesus had a way of confirming, I mean, removing those doubts. இயேசு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருந்தார். என்ன அந்த வழி? அவர் என்ன சொன்னார்னா, நடக்க போற காரியத்தை முன்பதாகவே சொல்லிடுவாரு, சொல்லிட்டு அது நடக்கிறதுக்கு விடுவாரு. அது நடந்த பிறகு, ஆமா அவர் அப்படி சொன்னாரே, இங்க நடக்குதேன்னு அவங்க விசுவாசம் இன்னும் உறுதிப்படும். ஒரு தீர்க்க தரிசனமா சில காரியங்களா, the way that Jesus used to confirm the faith of disciples was to predict events. To predict events so that when the actual events happen, their faith is nailed on strong. இவன்ட்ஸை ப்ரிடிக்ட் பண்ணி விடுவார், அவர் வரப்போற காரியங்களை அவர் சொல்லி விடுவாரு. அதை தான் நம்ம பார்க்கிறோம். அவங்க விசுவாசம் வந்து ஒன்னா அவங்க உறுதிப்படும். 29வது வசனத்தில் அதை பத்தி தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இது நடப்பதற்கு முன்னவே நான் நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். நடப்பதற்கு முன்னமே இது உங்களுக்கு சொன்னேன். எதுக்காக சொன்னேன்? இது நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கணும், அதற்காக தான் சொன்னேன். அப்படின்னும் போது இந்த ப்ராஃபஸி, இந்த தீர்க்க தரிசனம், பைபிள்ல வந்து இந்த தீர்க்க தரிசனம் ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஆர்குமெண்ட்டுங்க. ஒன் ஆஃப் த லிவிங் கிரேட்டஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் த பைபிள் இஸ் ப்ராஃபஸி. நோபடி கேன் ஆர்கியூ வித் த ப்ராஃபஸி, இல்லைங்களா? இட் ஹேப்பன்ஸ், நோபடி கேன் ஆர்கியூ. அந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆதாரம் பைபிள் உண்மை என்பதற்கு. சோ இயேசு என்ன சொல்றாரு நடப்பதற்கு, இதே மாதிரி ஒரு வசனத்தை 13:19 சொல்றாரு, நீங்க படிங்க. 13:19, the same verse he repeats there. முன்னமே
சொல்லுகிறேன்.
அதே மாதிரி வசனம் அங்க வருது. என்ன அது? யூதாசுடைய காட்டி கொடுக்கறத பத்தி அவர் சொல்றார். யூதாஸ் தன்னை காமிச்சு கொடுக்க போறாரு. அது நடக்கிறதுக்கு முன்னாதே உங்களுக்கு சொல்றேன். ஏன் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன்? யூதாஸ் நீங்க வெறுக்கணும்னா இல்ல, அது ஆக்சுவலா நடக்கும் போது நானே அவர் என்று, தமிழ்ல தப்பா வருது, தட் யூ மே பிலீவ் தட் ஐ ஆம், யூ மே பிலீவ் தட் ஐ ஆம். ஐ ஆம் என்ன அர்த்தம்? ஹி இஸ் ஆக்சுவலி ஆடட் தேர். இந்த ஒரிஜினல் இட்ஸ் ஒன்லி ஐ ஆம். When it happens that you may believe, I am. I am na enna artham? I am yaarku peru? The God. That you may believe that I am God. When it actually happens that you may believe that I am God. So I am predicting these events. I am predicting the betrayal of Judas. So that you, when it happens, and the Gethsemane thottathile Judas vandu koottu varumbodhu, avangalukku odane damal nandha vasanam avangalukku nyabagam varadhu. Sonnare, kaati kudukka poran, appdin sonnare, correct ah nadakkudhu paaru, appindradha avangalukku vandirukku. அவர் கடவுள்னு அவர் விசுவாசிக்கணும். அவர் எல்லாத்தையும் அவர் தீர்க்க தரிசனமா சொன்னார். அவர் எப்படி மறிக்க போறாரு, எப்படி காட்டி கொடுக்க போறாரு, எப்படி அவர் அவமானப்படுத்த போறாங்க, எப்படி சிலுவையில் அறைய போறாங்க, எப்படி அவர் உயிர் தள்ள போறாரு, எப்படி எடுத்துக்கொள்ள போறாரு, எல்லாத்தையும் அவர் தீர்க்க தரிசனமா சொன்னது. காரணம் என்ன? அது நடக்கும் போது இவங்க விசுவாசம் உறுதிப்படணும். உறுதிப்படுறதுனால என்ன ஆகுது? இவங்க தான் சத்தியத்தை கையில வச்சிருக்காங்க. இவங்க தான் உலகம் முழுவதுமா போய் இயேசு கிறிஸ்துவை பத்தி போதிச்சு வரப்போற ஜெனரேஷன்ஸ்க்கெல்லாம் சத்தியத்தை சொல்லி விடணும். இவங்க தான் கையில இருக்குது. இவங்க விசுவாசம் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கணும்னா, ரோமர் ஆட்சி என்ன, யூதர்களுடைய மதம் என்ன, எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு சாத்தானுடைய வாய்க்குள்ளேயே புகுந்து சாத்தானுடைய ராஜ்யத்தை மேற்கொள்ளும்படிக்கு இவங்க விசுவாசம் இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும் இவங்க விசுவாசம். அதை மேற்கொள்ளணும்னா He has to establish their faith very strongly. It has to be solid so that they go and preach, spread his word around the world. Avanga vishwasam romba urudhi padanum. Adukaga than avaru seiraru. Puridhangala? Avanga yavutha poi spread pannanum. Adukaga than avanga adu ore vidhathila than spread pannapanum. Eppadi? Avaru modhalla sollirnom. Adu sonnada avanga kannala paakanum. Paatha udane na ivurudhana kadavule. கடவுள்னால மட்டும்தான் நடக்க போற காரியத்தை செய்ய முடியும், சொல்ல முடியும். புரியுதுங்களா? அதத்தான் அந்த வசனத்துல சொல்றேன். ரெண்டாவது என்ன பாக்குறோம்? என் மரணத்தை இதெல்லாம் எப்ப நடக்கும்? நான் போனாதானே நடக்கும். நான் போனாதானே நான் சாக முடியும், போனாதானே பரிசுத்தாவி வர முடியும். இப்ப நான் காட்டி கொடுக்கும் போது தானே இதெல்லாம் நடக்கும். நான் சொன்னதெல்லாம் ஆகவே நான் போக போறேன். நான் போகிறதுனால என்ன நடக்க போகுது? என் சத்தியம் உறுதிப்படுத்தப்பட்டு போகுது. என்ன நம்ப மாட்டேன்றீங்க, நான் சொன்னதை நம்ப மாட்டேன்றீங்க. நான் எவ்வளவு காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆனா அதுல ஒரு பிடிப்பு இல்லை உங்களுக்கு. ஆனா நான் போன உடனே பயங்கரமா சிங்கங்களா நீங்க மாறிடுவீங்க, பயங்கர உறுதி உங்களுக்குள்ள வந்துடும் அப்படின்றார். புரியுதுங்களா? சத்தியம் அதனால உறுதிப்பட போகுது. அவங்க பைபிளை எழுதி எல்லா ஜெனரேஷன்ஸ்க்கும் போகும்படிக்கு அவங்க செய்ய போறாங்க. The second thing that happens, the way Jesus viewed his cross was, his truth will be established because all that he foretold will actually happen and the disciples' faith will be confirmed and they will start spreading the word around the world. And his truth will be established. So that's how Jesus saw his death. That is the verse that we see. நம்ம என்ன சொல்லலாம்னா, அவங்க விசுவாசம் இன்னும் உறுதிப்படலையே, அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா, இன்னும் கொஞ்சம் பேசிக்கிட்டே, இன்னும் கொஞ்சம் பேசி பேசி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்கலாம் இல்லையா? அவர் என்ன அந்த அதுக்கு பதில் அடுத்த வசனத்தில் சொல்றாரு பாருங்க, 30வது வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. I'm not going to talk anymore. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. ரொம்ப பேசிட்டோம், பேச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இனிமே ரொம்ப பேச மாட்டேன். ஏன்னா இவ்வளவு பேசியோ இன்னும் உங்களுக்கு உறுதி இல்லை. உங்களுக்கு எப்படிதான் உறுதி வரும்? நான் போன பிறகு அது நடந்து நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு உறுதி வரும். அதனால இன்னுமே நான் அதிகமா பேச போறதில்லை அப்படின்றாரு. அடுத்த காரணம், அடுத்த வசனம் பார்ப்போம். இன்னுமே என்ன, வெறும் பேச்சு இல்லை. நோ மோர் டாக், யூ வில் சீ த ஆக்ஷன், யூ வில் சீ திங்ஸ் ஹேப்பனிங். நோ மோர் டாக், ஐ செட் இனஃப். அதுதான் அவர் சொல்றாரு, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இரண்டாவது காரணத்தை பார்த்துட்டோம், இயேசு எப்படி பார்த்தார் அவருடைய மரணத்தை. மூணாவது காரணம் எப்படி இயேசு பார்க்கிறாரு அவருடைய மரணத்தை எப்படி பார்த்தார்னா, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இதுல எவ்வளவு விஷயம் இருக்குன்னா, நமக்கு நேரம் இல்லை. நம்ம எல்லாம் பாவம் செய்து சாத்தானுடைய பேச்ச கேட்டு கீழே விழுந்துட்டோம் இல்லைங்களா. We will all become captives of Satan. If Jesus has to win us back, இயேசு கிறிஸ்து நம்மள காப்பாத்தி திருப்பி பரலோகத்துக்கு கொண்டு வரணும், நம்மள அவங்ககிட்ட இருந்து காப்பாத்தணும்னா, அவன் சாத்தான்கிட்ட அவரு போர் செய்து நம்மள வெல்ல வேண்டும், போர் செய்து வெல்ல வேண்டும் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி யாரு? இஸ் கால் த பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். பிரின்ஸ் என்ன, அதிபதின்றோம். பிரின்ஸ்னா என்ன தெரியுங்களா? வேர் ஹி கெட்ஸ் த டாப் மோஸ்ட் ட்ரீட்மெண்ட், பிரின்ஸ்லி ட்ரீட்மெண்ட். வேர் டஸ் த சேட்டன் கெட் பிரின்ஸ்லி ட்ரீட்மெண்ட்? ஹி கெட்ஸ் அ பிரின்ஸ்லி ட்ரீட்மெண்ட் இன் திஸ் வேர்ல்ட். எப்படி போட் பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், சேட்டன் கெட்ஸ் த மோஸ்ட் பிரின்ஸ்லி ட்ரீட்மெண்ட் இன் திஸ் வேர்ல்ட். இஸ் கால் த பிரின்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், இந்த உலகத்தின் அதிபதி. எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்பெஷலா அவனை கொஞ்சி கொலாவி முத்து கொடுத்து அவரை ஆராதிக்கிறது இந்த உலகத்துல மாத்திரம் தான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், இஸ் கமிங், is coming. This is the Satan's domain. இது சாத்தானுடைய ஒரு இடம். அவர் அதை சொல்லும் போதே உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், எனக்கு என்ன யோசனை வருதுன்னா, அவர் சொல்லும் போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கும், சாத்தான் மூவ் பண்ணிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட யூதாஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருப்பான், அங்க வந்து விட்டுருப்பாங்க ஒரு வேலை அவர் பிடிக்கிறதுக்கு வர்றதுக்காக. அதனாலதான் அவர் சொல்றாரு, வருகிறான் சாத்தான், வருகிறான் அப்படின்னு. சாத்தான் கிட்ட அவர் எப்போ பாரு போர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. He always fought with Satan throughout his life. Just imagine, அவர் பிறக்கும் போதே, ஈவன் டியூரிங் ஹிஸ் பர்த், அஸ் சூன் அஸ் ஹி வாஸ் பார்ன், என்ன பண்ண சாத்தான், ஹி ட்ரை டு கில் ஹிம் இல்லையா, கொலை செய்யணும்னு பார்த்தான், கொலை செய்யணும்னு பார்த்தான். வி டோன்ட் நோ வாட் ஹேப்பன் தோஸ் 30 இயர்ஸ், த சைலன்ட் 30 இயர்ஸ், பட் ஐ எம் ஷுர் சேட்டன் உட் ஹவ் ட்ரைட் ஆல் இஸ் மெத்தட். ஆல் தோஸ் 30 இயர்ஸ் உட் ஹவ் பீன் த ஸ்ட்ரகிள் வித் சேட்டன் ஃபார் இஸ் சர்வைவல். இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு விட்டுருப்பான் அவரை, குளம் பிறக்கும் போதே அப்படி பண்ணா 30 வருஷம் என்ன ஆச்சுன்னு நமக்கு போடல. ஆனா அந்த 30 வருஷமா அவருக்கு ரொம்ப கொடுமை கொடுத்திருப்பான் அவர் அழிக்கணும்னு. You have tried all his blessed to destroy him. It was always a struggle. அதுக்கப்புறம் அவர் நியாயஸ்தானம் எடுத்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணா, வந்து கூட்டு போய் சோதிக்க வச்சு அவர் மேல இருந்து தள்ள பார்த்துட்டு, என் காலில் ஒண்ணுமே பண்ண முடியல, அட்லீஸ்ட் என் காலையாவது உலகத்தை நான் கொடுத்துறேன்ல எல்லாத்தையும் ட்ரை பண்ணா. ஆனா அந்த போர் அதுக்கப்புறமா விட்டானா, அவர் ஊழியம் செஞ்ச பிறகு அவர் ராஜாவாக்கணும்னு பார்த்தான், பேதுரு மூலமா அவர் மனசை மாத்தணும்னு பார்த்தான், அவரை கொலை செய்யணும்னு பார்த்தான், என்னன்னு பண்ணணும்னு பார்த்துக்கிட்டே வந்தான். ஆனா அவ்வளோ ஒரு 33 வருஷமா அவர் பண்ணி போர் பண்ணி டயர்டு, அந்த போரை அவர் நிறுத்தணும்னு பாக்குறாரு, முடிவு கட்டணும் இவனுக்குன்னு பாக்குறாரு. அதுதான் அவர் சொல்ற, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனை முடிக்க போறேன் நான், அவருடைய அவனை அழிக்க போறேன் நான். அதுதான் அவர் சொல்றாரு. இதுல இது உலக லெவலில் அவருக்கான போர். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, த பாஸ்ட் இட்டர்னிட்டியில், இட்டர்னிட்டி இல்ல, அஸ் சூன் அஸ் லூசிஃபர் ஃபெல், சாத்தான் விழுந்த பிறகு தெர் வாஸ் ஆல்வேஸ் அ கான்ஃபிளிக்ட். எப்போ பார் போர் இருந்துச்சு, சாத்தானுடைய ஆவிகளுக்கும் கடவுளுக்கும் போர் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த போர் வந்து ஆதாம் பாவம் செஞ்சனோன்னு இன்னும் கொஞ்சம் தீவிரமா மாறுச்சு, தீவிரமா மாறி இந்த போர் நடந்துகிட்டே வந்துச்சு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த உடனே ரொம்ப தீவிரமா மாறிடுச்சு. எந்த அளவுக்கு தீவிரமா மாறிச்சுன்னா, சாத்தானுடைய சேனையெல்லாம் போய் எருசலேம்ல போய் பூந்துக்கிற மாதிரி பூந்துகிட்டு அவரை ஊழியம் செய்ய விடாம எங்க போனாலும் ஒரு பிசாசு விரட்டுற வேலை தான். ஏன்னா எல்லாரையும் வந்து பிடிச்சுக்கிட்டு அவர் ஊழியத்தை கெடுக்கணும், அவர் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவர் எவ்வளவு கொடுமை பண்ணுச்சு. அந்த மாதிரி அனாதி காலமா யுக யுகமா நடந்துகிட்டு வந்த போர் வந்து இந்த நிமிஷத்துல முடிய போற நேரம் வந்திருக்கிறது. என் மரணம் அதை முடிக்க போகுது, அவனை போட்டு ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி, அவன் உன் குதிகாலை காயப்படுத்துவான், நீ அவன் தலையை நசுக்குவ, It's going to end. I'm going to finish the Satan. I'm going to destroy the Satan. ஒரு வசனத்தை படிப்போம். எபிரேயர் 2:14, ஹீப்ரூஸ்
2:14.
அழிக்கும்படிக்கல, அழிக்கும்படிக்கு. தன்னுடைய மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசை தன்னுடைய மரணத்தினால அவர் அழிச்சாருன்னு போட்டிருக்க அந்த வசனம். புரியுதுங்களா? அழிச்சாரு. சேட்டன் இஸ் டிஸ்ட்ராய்ட். Aren't you happy, my friends? That's what he says the disciples. Aren't you happy? I'm going to be exalted by my cross. My truth is going to be established. Third, the devil who's been troubling us all the while is going to be destroyed and defeated. அழிக்க போறேன் சாத்தான. அந்த சிலுவையை நான் அப்படித்தான் பாக்குறேன். சிலுவையை நான் எப்படி பாக்குறேன்? சாத்தானுடைய அழிவா நான் பாக்குறேன். அவன் அழிக்க போகிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ஆனா அவன் இன்னும் இருக்கிறானே, நம்ம கேட்கலாம். He's still around. அவன் இன்னும் இந்த உலகத்துல இருக்கானே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் கடவுளுடைய சித்தத்தை செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இஸ் ஃபுல்ஃபில்லிங் த பிளான் ஆஃப் காட். இஸ் அ டிஃபீட்டட் ஃபோ. ரெவலேஷன் 20:11 அவனை போட்டு நான் அக்னி கடல்ல தள்ள போறாரு. இஸ் கோயிங் டு பி புஷ்ட் இன் டு த ஹெல் ஆஃப்டர் இஸ் ஒர்க் இஸ் டன். இஸ் ஆக்சுவலி ஃபுல்ஃபில்லிங் த காட்ஸ் பிளான். அண்ட் ஹி ஹாஸ் நோ பவர் இன் அ பிலீவர்ஸ் லைஃப். இஸ் அ டிஃபீட்டட் ஃபோ. இஸ் அ பிரிசனர் ஆஃப் சேட்டன். சாத்தான் வந்து வென்று விட்டார் அவரு. தட்ஸ் ஹவ் ஹி சீஸ். அந்த வசனத்தில் அதான் சொல்றாரு, இனி நான் உங்களிடத்தில் அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. என்ன வசனம் அது? சாத்தான் வந்து தன்னுடைய எல்லா அட்டாக்ஸும் எடுத்துக்கிட்டு சாத்தான் வந்து இயேசு அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அவர் என்ன சொல்றாரு? அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த அண்ட சராசரத்திலேயே அந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர் அவர் மட்டும்தான். ஆபிராம் சொல்ல முடியாது. ஏப்ராம் கெனாட் சே தட். டேவிட் கெனாட் சே தட். மோசஸ் கெனாட் சே தட். நன் ஆஃப் அஸ் கேன் சே தட். பிகாஸ் வி ஹாவ் சச் அஃபினிட்டி வித் சேட்டன். ஹீ கேன் ஃபைண்ட் சோ மெனி வல்னரபிள் ஸ்பாட்ஸ் இன் அஸ் எவ்வளவு நம்ம வீக் பலவீனம் அவன் பார்க்கலாம். ஒன்னும் இல்ல, ஒஃப்னு ஊதினாவே நமக்குள்ள பத்தி எரிஞ்சிடும். எவ்வளோ வச்சிருக்கான் நமக்குள்ள அவன். ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவன் என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. அவன் கிட்ட அவன் என்னதான் பண்ணிட்டோம்? ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு கிறிஸ்து பாவம் செஞ்சாரா? பாவம் செய்யல. அவன் ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது. அவன் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் சாகரத்துக்கு நான் பாத்திரனே இல்லை. அவன் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் அங்க சொல்றாரு, அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. அவன் என்ன அழிக்கவே முடியாது. அப்படி நான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அவனுக்கு உடத்துல ஒண்ணுமே இல்லையா? அப்ப ஏன் சாகர சாமி? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நீ ஏன் சாகர? அவனை ஏன் உன்னை சாகடிக்க விட்ட? அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணும் இல்ல. யூ ஆர் சேயிங் தட் சேட்டன் ஹஸ் நத்திங் வித் யூ. ஹீ கான்ட் ஃபைண்ட் எனிதிங் இன் யூ. தென் வை ஆர் யூ டயிங்? பிகாஸ் திஸ் வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத். சோ வை ஆர் யூ டயிங்? ஹி ஆன்சர்ஸ் தட் இன் த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். அதுக்கு ரெண்டாவது அந்த அடுத்த வசனத்துல பதில் சொல்றாரு பாருங்க. வை ஆர் மை டயிங்? நான் பிதாவில் அன்பா இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். நான் ஏன் சாவறேன் தெரியுமா? You know why I am dying? Not that I deserve this death, because Satan has nothing in me. நான் ஏன் சாவறேன் தெரியுமா? நான் இதுக்கு தகுதியா இருக்கிறதுனால, நான் சாகணும்ன்றதுனால இல்ல. ஏன் சாத்தான் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது? நான் சாகிறது எதுக்காக தெரியுமா? என் அன்பை வெளிப்படுத்துறதுக்காக. அன்பை வெளிப்படுத்துறதுக்காக. யார் அன்பு? அதுல நான் என் பிதாவை நான் ஐ லவ். ஐ அம் கோயிங் டு டிஸ்பிளே ஹவ் ஐ லவ் மை ஃபாதர். வாட் இஸ் த ட்ரூ டெஸ்ட் ஆஃப் லவ்? அன்புனுடைய உண்மையான டெஸ்ட் என்னங்க? நம்ம பார்த்தோம். ஹி சேஸ் தட் இன் வர்ஸ் 15:21-23. இஃப் யூ லவ் மீ ஒபே மை கமாண்ட்மெண்ட்ஸ். இஃப் யூ லவ் ஜீசஸ் இயேசுவை நம்ம நேசிக்கிறோம்னா அவர் கட்டளைகளை கீழ்படினா தான். அதுக்கு அடையாளமா நானே காமிக்கிறேன். அதான் அவர் அந்த வசனத்தில் சொல்றார், நான் என் பிதாவிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று பிதா எனக்கு கட்டளை இட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு. பிதா எனக்கு கொடுத்த கட்டளையை நான் எப்படி நிறைவேற்றுறேன், அதுக்கு கீழ்ப்படிந்து நான் தகுதி இல்லாத ஒரு மரணத்தை, இவ்வளவு கொடுமையான மரணத்தை அனுபவிக்கிறது மூலமா நான் என் பிதாவை எவ்வளவு நேசிக்கிறேன்றத நான் காமிக்கிறேன். தட்ஸ் மை லவ், தட்ஸ் ஹவ் ஐ ப்ரூவ் மை லவ் டு மை ஃபாதர். ஆக்சுவலா நம்மள நேசிக்கணும்னு தான் அங்க வரணும், நம்மள நேசிக்கிறதுனாலதான் செத்தான். ஆனா முக்கியமான காரணம் அவர் செத்ததுக்கு என்ன தெரியுமா, முதலாவது காரணம் பிதாவை அவர் நேசிச்சதுனாலதான், பிதாவுடைய கட்டை கீழ்ப்படுத்தினால நம்மளே அவர் நேசிக்கிறாரு, நம்மளே அவர் அன்பு செய்யறாரு. ஆனா முக்கியமான காரணம் பிதா அவர் நேசிச்சதுனால தான், புரியுதுங்களா? அதான் அந்த ஃபோர் திங்ஸ் தட் ஜீசஸ் சா இன் ஹிஸ் கிராஸ். நம்பர் ஒன், தட் ஹீ வில் பி எக்ஸால்ட்டட், தட்ஸ் ஹிஸ் வியூ ஆஃப் கிராஸ், ஹீ வில் பி எக்ஸால்ட்டட். அண்ட் தீஸ் ஃபோர் திங்ஸ் ஆர் நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வைக்க வேண்டிய காரியங்கள். It should make us rejoice always, because all this has nothing to do with us, nothing to do with our circumstance. All this is done by our Lord. Yesu Christ idellam mudichittaru, namma soornalaikkum namakkum edukkume sambandham illada or kaaryam, idha nenachu namma eppovum sandosha padalam. The four things he says in the verses, naal kaaryam, onnu na uyarthapada pogiren, ella naamathoda uyarthapada pogiren, rendavathu en sathiyam urudhipadapattichunga, idellam poi illa namma nambirudhu. எல்லாம் என்ன சொன்னாரோ அதேபடி நடந்துச்சு, உறுதிப்படப்பட்ட சத்தியம். ரெண்டாவது, சாத்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, சாத்தா வந்து என்ன அடிக்கடி சோதிக்க வரும்போது, ஏதாவது என்ன கொடுக்க வரும்போது, நான் என்ன இப்பெல்லாம் சொல்றேன் தெரியுமா, என்கிட்ட இவ்வளவு நீ ஆடுறிய, என்கிட்ட இவ்வளவு பண்ற, அங்க கொஞ்சம் காமிய, அவர்கிட்ட போய் காமிய, எனக்கு இந்த சோதனை வருது, நான் அவரு நினைச்சுக்கிறேன். When Satan comes to tempt me with some evil thoughts, I always tell him, can you go and play with my Lord? Can you show tempt him like this? He has nothing in me. Adhan solrar. Puridhungla. Alichittan. Avan onnume nam vaalkaila panna mudiyadhu nu ungalukku theriyum. Theriyuma? Ungalukku evlo dhaan kashtapaduthnalo, evlo dhaan idhu pannalum, avan kadavudaiya sitthathai dhaan neravetchittu povaan unga vaalkaila. இதை பத்தி நம்ம சந்தோஷப்படும். நாலாவது, அவருடைய அன்பு வெளிப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதோடு நம்ம முடிப்போம் நம்ம வாழ்க்கையில. லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் லாஸ்ட் டூ அப்ளிகேஷன்ஸ், ஐ மீன் ஃபோர் அப்ளிகேஷன்ஸ். இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கணும், ரொம்ப ஆனந்தம் கொடுக்கணும். ஏன் ரொம்ப சந்தோஷம் கொடுக்கணும்? நம்ம சுயநலமா இருக்கிறதுனால, நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய பிரச்சனைகள், எனக்கு நானு எனது இப்ப என்ன நடக்குது அதையே யோசிச்சுதான், இதை விட்டு வெளியவே போகாது. என் கிணத்தை தான் நான் பாத்துக்கிட்டே இருப்பேன், அந்த தவுக்குல ஒரு கிணத்துலயே இருக்குமா, அதான் உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்குமா, அந்த மாதிரி இருந்து சுயநலம், நானு என் சூழ்நிலை, எனக்கு என்ன நடக்கும்ன்றத விட்டுட்டு நம்ம ரட்சகர் எங்க இருக்காரு, நான் நேசிக்கிறேன் தேவன் என்ன நிலைமையில இருக்காருன்றத நினைத்து அவர் உயர்த்தப்பட்டிருக்காரு. இஸ் எக்ஸால்டட், இட்ஸ் அ காஸ் கிரேட் காஸ் ஃபார் ரிஜாய்சிங். அதை நம்ம ஜபத்தை கூட மாத்திரும் தெரியுமா, ஏன்னா எப்பப்பா நம்மளையே நினைச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவரே அதை கூடும் இதை கூடும் இதை கூடும் அதை பண்ணு இதை பண்ணுன்னு பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஜபத்துல துதியே இருக்கிறது இல்ல, நன்றியே இருக்கிறது இல்ல. ஏன் தெரியுமா, நம்ம மைண்ட் நம்ம மேலேயே இருக்கிறதுனால தான். அவர் மேல வைக்கும் போது ஈவன் அவர் பிரேயர்ஸ் வில் சேஞ்ச். Because we praise him so little, it's because of our selfishness, because our mind is always on us. When we set our mind on him, the exalted savior, our praise will increase. Rendavathu nama paakrom avaru or satyam urudipatta patta satyam ga idu, it's an established truth. It's not some fable or kadha illa, it's an established truth. Namma vaalkaiyilum namakku nadakkira kashtanga, namakku nadakkira idella adella deergadarshanam sollapattirukku theriyuma ungalku. James solrar, என் அருமையான சகோதரர்களே, உங்களுக்கு வரப்போற எல்லா துயரங்கள்லயும் கஷ்டங்கள்லயும் நீங்க என்ன பண்ணும், உட்காந்து ஒப்பாரி வைங்கன்னு சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா, இதெல்லாம் கடவுள் பிளான் பண்ணி வச்சுட்டாரு. இதெல்லாம் உங்களுக்கு பொறுமையும், இந்த உலகத்துல ஒன்றுமே குறை இல்லாத மாதிரி உங்களை மாத்தறதுக்கு தாங்க இந்த கஷ்டம் எல்லாம் இருக்கு. அதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடாது. இதெல்லாம் உங்க மகிமைக்காக. நீங்க விசுவாசத்துல சீசங்க எப்படி உறுதிப்பட்டாங்க, அந்த மாதிரி நீங்க உறுதிப்படுறதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டங்க வருது, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. மூணாவதாக, சாத்தான் அழிக்கப்பட்டுட்டான். அவன் இனிமே நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது. ரொம்ப எனக்கு சந்தோஷம் கொடுக்கும். சாத்தானுடைய ட்ரெஷர் என்ன, சாத்தானுடைய சோதனை என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு இதை விட சந்தோஷம் ஒண்ணும் இல்லைங்க. நீ என்ன தான் என்கிட்ட பண்ணாலும் ஒண்ண முடியாதுப்பா, அவர்கிட்ட விளையாட முடியாது. அவர் ஜெயிச்சிட்டார், அவர் ஜெயிச்சிட்டார். அவருடைய ஜெயம் தான் முக்கியம். நீ என்ன ரெண்டு மூணு உழு வச்சிடலாம் நீ என்ன, ஆனா அதை பொறுத்து நான் பரலோகத்துக்கு போக போறது இல்ல, அவரை பொறுத்து தான் போக போறேன். என்ன ஆறுதல், என்ன சந்தோஷம். நாலாவதாக காரியம், கடைசி காரியம், அவருடைய அன்பு வெளிப்பட்டிருக்கு. நம்ம அன்பை நம்ம எப்படிங்க காட்டும்? He displayed his love to the Father by obeying and dying the undeserved death. How do we display our love? நம்முடைய அன்பு ஜஸ்ட் நாட் பை ஜஸ்ட் ப்ரொஃபஸிங், நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் வி லவ் ஜீசஸ் நாட் பை ஜஸ்ட் ப்ரொஃபஸிங். த ட்ரூ டெஸ்ட் ஆஃப் லவ் இஸ் ஒபீடியன்ஸ். உண்மையான நம்ம இயேசுவை நேசிக்கிறோம்னா டு வி ஒபே, டு வி ஒபே கமாண்ட்மெண்ட்ஸ், அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறது மூலமா தான் அந்த அன்பு அவர் ஏற்றுக்கிறாருங்க. நம்ம அவரு இந்த மாதிரி தியாகத்துக்கே தன்னை ஒப்பு கொடுத்த போது நம்ம நம்முடைய மரியாதையெல்லாம் கொஞ்சம் ஓர தூக்கி போட்டு அவர் கட்டளை கீழ்ப்படுது. சில பேருக்கு இயேசுவை பத்தி சொல்ல முடியாது, அந்த அன்பை நம்ம காட்டுறோமா? எப்படி கீழ்ப்படுகிறோம்? உங்க அன்பை உங்க கீழ்ப்படிதல வச்சுதான் உங்க அன்பு அளவு போடுங்க. நீங்க படிக்கிறதுலயோ இல்ல பாட்டு பாடுறதுலயோ இல்ல, மெஷர் யுவர் லவ் பை ஒபீடியன்ஸ், பிகாஸ் தட் இஸ் த ட்ரூ மெஷர். சரி, நம்ம ஜபத்தோடு நம்ம முடிப்போம்.